வணக்கம் திரு சிசு நாகேந்திரா அவர்களே.
வணக்கம் வேணுதா. வணக்கம்.
உங்களுக்கு கம்பன் கழகத்தின் உயர்ந்த விருதான மாருதி விருது கிடைத்திருக்கின்றது. இந்த விருது கிடைத்ததை பற்றி எப்படி உணர்கிறீர்கள்?
உணர்வது கிடைக்காத ஒரு பொருள் கிடைச்சால் என்ன மாதிரி மனம் ஆவலோட இருக்கும், என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி இருக்குது மனம். ஆனால் இது உரையாக்கல் என்னும் பார்க்க கணக்கு சமூக சேவை அதாவது செய்யறவ அவைக்கு கிடைக்கல எனக்கு கிடைச்சதுன்றது என்ன மாதிரி என்று எனக்கு ஒரு யோசனை.
சரி, அப்படி என்றால் என்ன சேவைகளுக்காக இந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று கூற முடியுமா?
ரெக்கமெண்டேஷன்லயே கிடக்குது. இப்ப நாம் வந்து பொதுவில் தமிழ் போனால் நான் கொஞ்சம் லேட் ஸ்டார்டர், கொஞ்சம் முதிரிய வயதுல தான் இதை எழுத துவங்கினது. இந்த ஞானம் சஞ்சிகை கலத்தை அப்படியான இதுகளுக்கு எழுதி கொண்டிருந்தான் கதைகளும் கட்டுரைகளும். அதுக்கு பிறகு மற்ற அந்த சமூக சேவை தான் கொஞ்சம் கூட எனக்கு ஈடுபாடு. உத்தியோகத்தில் இருக்கிற பொழுது யாழ்ப்பாணத்து இங்கிலாண்டில் ட்ராக்ன்னு சொல்லி தமிழ் ரிவ்யூஸி செக்ஷன் குரூப், தமிழ் ரிவ்யூஸை பற்றி அவையின் இது அவையின் நன்மை அவையின் மேம்பாடுகளை பற்றி இதுன்றதுக்கு ஒரு குரூப் பண்ணுறது ஒரு 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 ஃபேம் ஃபேம் இல்லை அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதில் நான் செக்ரட்டரியாக இருந்தேன். நான் ஒரு அஞ்சு வரைக்கும் செக்ரட்டரியாக இருந்தேன். நான் தொடர்ந்து அப்புறம் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்த உடனே தமிழ் ரிவ்யூஜி செக்ஷன் குரூப்பில் சேர்ந்து கொஞ்சம் சேவைகள் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த கேசி தமிழ் மன்றம் இப்போ துவங்கி ரெண்டு ரெண்டரை வருஷம் தான். அதுலேயும் சேர்ந்து இப்போ எங்களுக்கு கிட்டாது. அதில் நானும் சேர்ந்திருக்கிறேன். என்ன போஷகராக தெரிஞ்சிருந்திருக்கணும். அங்கே நல்ல இளவெளிகளை செய்கிறேன்.
உங்களுக்கு இப்போது 92 வயதாகின்றது இல்லையா?
93 வயதுல இருக்கிறேன்.
93 வயதிலும் இவ்வளவு துடிப்பாக சமூக பணிகளிலும் இலக்கிய பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் ஒரு 93 வயது இளைஞர் என்றுதான் கூற வேண்டும். உங்களது இளமையின் ரகசியம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா?
எனக்கு என்ன என்னுடைய ஹேபிட்ஸ் கொஞ்சம் நல்ல கிளீனான ஹேபிட். பசிக்காமல் சாப்பிட மாட்டேன், பசிச்சால் இருக்க மாட்டேன். ஹெல்த்ல கவனம், சாப்பாட்டு விதத்திலையும் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது. அதனுடைய இந்த சுகர் சேர்ந்த இதுகளை குறைச்சி ஆயில் இல்லாமல் ப்ரெஷர் வேற அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி டாக்டர் சொன்னார். அப்போ சால்ட்டையும் குறைஞ்சிருக்கு, உப்பையும் குறைச்சிருக்கு. அப்போ அது தக்கனவே நான் வேற கவனமா இருக்கிறேன், ரெஸ்டும் நல்லா எடுக்கிறேன்.
நீங்கள் தாமதமாக எழுத்து துறைக்குள் நுழைந்திருந்தாலும் உங்களுக்கு என்று ஒரு தனியான முத்திரையை பதித்திருக்கின்றீர்கள். உங்களது எழுத்து துறை பிரவேசம் பற்றியும் அந்த அனுபவத்தை பற்றியும் சற்று எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
அந்த காலத்து யாழ்ப்பாணம் என்றது செப்டம்பர் புரட்டாதி 2004 பப்ளிஷ் பண்ணது. அது என்ன மாதிரி என்றால், என்னுடைய பேத்தி ஒரு ஆள் ஜெர்மனியில் இருக்கிறா, அங்கே டச்சான பாஷை. அதே டீச்சர் வேலை கேட்டோம், பிரிட்டிஷ் காலத்தில் உங்களுடைய நாட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தது, என்ன மாதிரி வேண்ட பழக்க வழக்கங்கள், வேண்ட வாழ்க்கை என்ன மாதிரி என்று சொல்லி கேட்டோம். அவள் கொண்டும் தெரியாது தானே, அவள் தாயை கேட்டிருக்கிறா என்னுடைய மகள் எனக்கு என்ன கேட்டிருக்கிறாள், என்ன மாதிரியப்பா ஏது கொண்டு தெரிஞ்சால் எழுதுங்கோ இதை சொல்லுங்கோண்டு. அப்போ நான் முறைக்கு முறை இந்த காகிதத்திலே கணக்க அப்பத்தே நடைமுறைகளையும் ஆக்கல் வழங்கின இதுகளையும் எழுதி கொண்டு வந்தான். பிறகு இவர் கேதீஸ்வரன், டாக்டர் கேதீஸ்வரன் பழக்கம் வந்த போல அவற்றை கலப்பையில கேட்டார், இதை கொண்டு எழுதுங்க வரன்ட்டு பின்ன இதுலயே ஒன்றை கொடுத்தேன். அவர் அதுக்கு கலப்பையில போட்டுட்டு அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, இன்னும் எழுதுங்க கொண்டார். பின்ன அந்த காகிதங்களையும் கொடுத்து வேறையும் முறைக்கு முறை நானும் எழுதி அது பிறகு கலப்பிய ஒரு புத்தகமா பப்ளிஷ் பண்ணிக்கிறான். மெட்ராஸ்ல தான் அடிச்சது. மெட்ராஸ்லயே அவர் சொன்னார், பிறகு அடிச்சு வெளியிட்ட பிறகு அதை வாதிச்சவே அரசாங்கம் மூலமா அரசாங்கம் கேட்டதான் இவே இன்னொரு 700 காப்பீஸ் வேணுமெண்டு அந்த புத்தகத்துல லைப்ரரி ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கறது தமிழ்நாட்டில். பிறகு 700 காப்பீஸ் அடிச்சு அங்க தமிழ்நாட்டில் கொடுத்தவே. பிறகு இந்த அட்லஸ் வந்து அதுவே மெம்பரா இருக்கிறேன் கனகாலமா 10 அவே சொல்லிச்சு. நம்ம முருகபோதி அவர் சொன்னார், நீங்கள் உங்களோட கட்டுரைகள் அதுகளுகள் எதுவும் எழுதுங்கோ. பின்ன அப்போ அந்த கட்டுரைகளை கொடுத்தேன். அவர் பின்ன அது ஒரு தொகுப்பா தொகுத்து பிறந்த மண்ணும் புகலிடமும் இந்த புத்தகம் படி வந்தது. இதை கூட இந்த ஞானத்துக்கு அங்கே இங்கே எழுதின கட்டுரைகளை சேர்த்து ஒரு அதுவும் ஒரு புத்தகமா பொழுதுபோக்க உறவும் கதைகள் கட்டுரைகள் என்று சொல்லி ஒரு புக் கொண்டு செய்யறது யோசிக்கிறேன்.
இதேவழி நீங்கள் ஒரு டிக்ஷனரி ஒன்றையும் தயாரித்துக் கொண்டிருப்பதாக முன்னர் ஒரு தடவை கூறியிருந்தீர்கள். அந்த பணிகள் எந்த அளவில் இருக்கின்றன?
அதுதான் இப்ப அதுல முட்டுக்கட்டையா இருக்குது. ரெண்டு விஷயம் என்னென்றால், நான் ஒரு இப்போ ரெண்டு மூன்று வருஷமா தூவம் பெறவும் ஒவ்வொரு சொல்லுகளை நினைச்சு அந்த சொல்லுகளை கூட்டி ஒரு 12,000 சொல்லுக்கு மேலே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எழுதி போட்டேன். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் தான் கருத்தில்லை, அது கன பேருக்கு உதவும், டிரான்ஸ்லேட் பண்றவைக்கு அல்லது பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களுக்கு மாணாக்கருக்கு உதவும் மட்டும் சொல்லித்தான் இதுன்றான். அது முட்டுக்காட்டு என்னென்றால், பொதுவிலே ஒரு டிக்ஷனரி செய்கிறவே ஒரு 8-10 பேர் சேர்ந்து தான் செய்கிறவே, அவைக்குள்ள பங்கிட்டு அந்த மாதிரி செய்கிறவே. இது நான் தனியப்பட எனக்கு அந்த டிக்ஷனரியை திருப்பி பார்த்து நான் எழுதியிருக்கிறது சரிதானா ரெண்டு பார்க்கறதுக்கு ஒரு கொஞ்சம் விஷயம் அறிஞ்சவர் உதவி செய்யணும். அதை விட இன்னொரு முட்டுக்கட்டை இருக்கு என்னென்றால், கன சொல்லுகள் அதில் ஒரு 3% சொல்லுகள் வரையில அதுக்கு இங்கிலீஷோடவும் இல்லை, தமிழ் சொல்லுகளுக்கு இங்கிலீஷ் இல்லை, டிக்ஷனரியிலும் இல்லை என்னட்டேன். அதுதான் அது ஒரு கஷ்டமா இருக்குது. என்ன செய்யறேன்னு யோசிச்சு வந்திருக்கிறேன். ஆரம் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் பரிச்சயமானவை உதவி செய்து கொண்டால் எனக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும்.
இந்த டிக்ஷனரி என்ன மாதிரியான சொற்களை கொண்டிருக்கும், உதாரணத்துக்கு 1-2 சொற்களை கூறி சற்று விளக்க முடியுமா?
இப்ப அலைபேசி என்றா செல்லுலர் போன், அரும் பணி என்றா கிரேட் சர்வீஸ், இருநில கலவை என்றா பைனரி கம்பவுண்ட், ஊரக வளர்ச்சி துறை என்றா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி இப்ப கஷ்டமான சொல்லுகளை என்றால், கருத்தாளிகை, குறிச்சில், கார்மீக கோபம், எழுகை தொழில், எழுபுலம், அப்படி இந்த கணக்க சொல்லுகள் இருக்கு. அப்படி சிலதுகள் சிலவர்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி இதுகள்ல கொஞ்சம் யாரும் உதவி செய்தோம் என்றால் இது புத்தகமாக ஒழியலாம்.
நிச்சயமாக இந்த பணியை நிறைவு செய்வதற்கு அதற்கான திறமை உள்ளவர்கள், அதற்கான விருப்பம் உள்ளவர்கள் முன்வருவார்கள் என்று நம்புகின்றோம். அடுத்ததாக எழுத்து துறையை பார்த்தால், புதிதாக இப்போதெல்லாம் பலர் நுழைந்து எழுதி கொண்டிருக்கின்ற காலம் இது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த ஒருவராக நீங்கள் சொல்லக்கூடியது என்ன?
எழுத்து வேலையில் இறங்குறவர் மற்றவையின் மனம் புண்படாமல் இருக்கக்கூடியதா எழுதவனும், அதுதான் முதல் முக்கியமான விஷயம். மற்றது காசா பூஜா என்று எழுதாமல் ஆக்களுக்கு பிரயோசனமானதா விஷயங்களை நேருக்கு நேர விஷயங்களை சொல்லி புது புது விஷயங்களை எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா இதனக்கூடியதா எழுதணும். வைக்காமல் கண்டினியூ பண்ணி வாசிக்கக்கூடியதா எழுதினாதான் நல்லது. நான் அப்படி எழுதுறேன்னு சொல்ல இல்லை, அப்படி எழுதினா நல்லது. அதுதான் எய்மா இருக்கணும், அதுதான் டார்கெட்டா இருக்கணும்.
மிக்க நன்றி திரு சிசு நாகேந்திரா அவர்களே. உங்களது எழுத்து பணி மேன்மேலும் தொடர வேண்டும், உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும், உங்களது எழுத்தில் இன்னும் பல ஆக்கங்கள் வெளிவர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி. SBS க்கும் நேயர்களுக்கும் எனது நன்றி.